ಸಮಿತಿಮೀನವರ್ಷೋರುಹಾಂ ಪಾಣಿಜ್ಯಾಮರಿಪೂರ್ಣರತ್ನಜಕಟಂ ರಕ್ತೋತ್ಪಲಂ ಬಿಭ್ರತೀಂ ಸೌಮ್ಯಾಂ ರತ್ನಕಟಸ್ಥರಕ್ತಚರಣಾಂ ಜಯೇತ್ತರಾಮಂಬಿಕಾಂ. ಮಹಾತಂತ್ರ ಮಹಾಯಂತ್ರ ಮಹಾಮಂತ್ರ ಮಹಾಯಂತ್ರ ಮಹಾಸನ ಮಹಾಯಾಗಕ್ರಮಾರಾಧ್ಯ ಮಹಾಭೈರವ ಪೂಜಿತ ಮಹೇಶ್ವರ ಮಹಾಕಲ್ಪ ಮಹಾತಾಂಡವ ಸಾಕ್ಷಿಣಿ ಚತುಷ್ಷಷ್ಟ್ಯುಪಚಾರಾಢ್ಯ ಚತುಷ್ಷಷ್ಟಿ ಕಲಾಮಯಿ ಮಹಾಚತುಷ್ಷಷ್ಟಿ ಕೋಟಿ ಯೋಗಿನಿ ಗಣಸೇವಿತ. ರಹಸ್ಯನಾಮ ಸ್ತೋತ್ರ ಸಿಲ ಆಶ್ಚರ್ಯಕರ್ಮಾನ ನಾಮಗಳ ಪಾರ್ತೋ. ಅದರೆಯೂ போன வாரம் அம்பாளுக்கு சதுஷ்டி உபச்சாராட்யா 64 உபச்சாரங்கள் அது பிரத்யட்சமா பண்ணின. அந்த உபச்சாரங்கள் அவைகளுக்கு என்ன அர்த்தம்? உபச்சாரம் உப சமீபே சரதி, பக்கத்துல இருந்து அம்பாளுக்கு பணிவிட பண்றது. அது இஜா சேவா யோகம் இப்படியெல்லாம் சில உபாசனைகளுடைய தர்மங்கள். அவைகள்ல பக்கத்துல இருந்து சேவை பண்றது அம்பாளுக்குன்னு இருக்கு இல்லையா? அது ஸ்ரீபுரத்துல போய் அம்பாளுக்கு சேவை பண்ற மாதிரி இங்கேயே இருந்து கொண்டு மானசிகமாக அம்பாளுக்கு பண்ணக்கூடியதான ஒரு தொண்டு இருக்கு இல்லையா? அந்த தொண்டானது உங்க மனசை சுத்திப்படுத்தி உங்க மனசை அம்பாளுக்கு கேட்கக்கூடியதான திவ்யமான ஒரு சுரூபம். பரசுராம கல்பசூத்திரத்துல சொன்னதான 66 உபச்சாரங்கள். பஞ்சோபச்சார பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நம் பொழுதுவேத்தனே கந்தம் கல்பியாமி நமஹா என்று. அதே போலயே ஷோடசோபச்சார பூஜைகள்லாம் பண்ணி வழக்கம் இருக்கு. தியானம் ஆவாரணம் ஆசனம் மத்திய பிரதானம் இப்படி வரிசையாக 16 உபச்சாரங்கள். அதற்கு பிறகு 64 உபச்சாரங்கள் விசேஷமாக சொன்னோம். இந்த 64 உபச்சாரங்கள் இல்லாமல் மேல இருக்கக்கூடியதான 8 உபச்சாரங்களும் சில தந்திரங்கள் சொன்னதான உபச்சாரங்களையும் பார்த்தோம். இப்படி சதுஷ்டி உபச்சாராத்யா அப்படிங்கிறது. அதற்கு பிறகு சதுஷ்டி கலாமயி அம்பாளுடைய சுரூபம். சதுஷ்டி கலாமயி 64 கலைகளோட கூடினவள் அப்படின்னு அர்த்தம். இந்த கலாமயின்னு இருக்கோ இல்லையா, மயக்க பிரத்யம் கலைகளோட கூடினவள்னு அர்த்தம். பிராதுரியார்த்தே மயட்ட விகாரார்த்தே மயட்டும் இருக்கு, ஸ்வரூபார்த்தே மயட்டும் இருக்கு. வியாக்கரணத்துல நாம் இங்க பிராச்சுரியார்த்தே மயட் அப்படிங்கிறோம். பிரசுரமாக 64 கலைகளோட அம்பாள் இருந்துட்டு இருக்க. ஆனா கலான்னு சொன்னா கலா துஷோட சோபாக அப்படின்னு 16 ஒரு அம்சத்துக்கு கலைன்னு பேரு. ஆனா அந்த கலைகள்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு கலையும் நான் நான்கா பிரிச்சிருக்கோம். அதனால 64 ஆயிடுச்சு. 64 கலைகளை விசேஷமாக அம்பாளா அடையறதுக்கு வேண்டியதான வழின்னு சொல்றோம். சாதாரணமாக லோகத்துல கல சாஸ்திரம் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சாஸ்திரம்னு சொன்னா சயின்ஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல, கலைகள்னா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. அஸ்ட்ராலஜி சயின்ஸ்ங்கிற சில பேர் இல்ல, அதாவது ஆர்ட்ங்கிற இது ரொம்ப நாளா சண்டை நடந்துன்றது நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல், காரிய காரண பாவம் நிச்சயமாக ஏற்படுமோ அதுக்கு சயின்ஸ் பேர், சாஸ்திரம் பேர். இது பண்ணினா இது வரும், இப்படி சொன்னாதான் அதுக்கு சாஸ்திரம் பேர். அது பண்ணாமலும் அது வந்ததுன்னு வச்சுங்களேன், அது கலைன்னு பேர். பண்ணினாலும் வராது போனாலும் கலைன்னு பேரு. என்ன அப்படின்னு ஒரே கீர்த்தனை தான், ஒருத்தர் பாடினா ரொம்ப அழகா இருக்கு, இன்னொருத்தர் பாடினா சாதாரணமா இருக்கு. அதே ஸ்வரம் தான், அதே சாகித்யம் தான். அப்ப ஒருத்தர் பாடினா ஒரு மாதிரி இருக்கு கம்பீரமா இருக்கு, ஒருத்தர் பாடினா ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றது, அதான் கலைன்னு பேரு. கலைக்கு சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம், இது இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், அதுல ஒரு வித்தியாசமும் இல்லாம இருந்தால் இதுக்கு சயின்ஸ் பேர். ஆனா நம்ம நாட்டுல சாஸ்திரங்கள் புன்றாள் வாசிக்கணும், கலைகள்ல ஸ்திரீகள் அவளுடைய விவகாரம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அதனாலதான் அம்பாளுக்கு சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், சதுர்சஷ்டி கலாமதி. பரமேஸ்வரனுக்கு சொல்லும் பொழுது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மண அதிபதி அப்படின்னு சர்வ வித்யைகளுக்கும் அதிபதியாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கலைகளுக்கு அதிபதி யாரா சொல்லியிருக்கோம், அம்பாளை சொல்லிட்டு இருக்கோம். இந்த கலைகள்ல அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் ஒரு மனுஷனால அடைய முடியும். இந்த கலைகள்னா என்ன பண்றதுன்னு மனுஷியனுடைய மனத்தை சந்தோஷப்படுத்துறது, அதை மென்மையாக்குறது, அது ஒரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கறது அந்த மனசுக்கு. மனசு இருக்கிற கட்டோர எண்ணங்களை மாற்றி விடுறது. மனசானது எப்படி கல் மாதிரியும் இருக்கும் சில சமயத்துல, சில சமயத்துல புஷ்பம் மாதிரி மிருதுவா இருக்கும், சில சமயத்துல அப்பொழுது தயார் பண்ணினதான வெண்ண மாதிரி இருக்குமா. அதனாலதான் நவநீதம் பேர். அந்த மனசானது நவநீதமாக இருக்குமையானால் அந்த பகவானுடைய பாதங்கள் அதுல விழுமையானால் அந்த பாதங்களுடைய இம்பிரிண்ட் நல்லா வரும். அந்த மனசானது எப்படி அது நவநீதம் மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்குமையானால் பகவத் தியானத்தினால் அது என்ன ஆகும், அந்த பகவானுடைய பாதங்கள் அங்கே நிற்கும். ஆகையால் பகவானை நன்றாக அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படக்கூடியதான ஒரு பாகத்துக்கு ஒரு பகுதிக்கு காலமானது. இந்த எல்லா கலைகளும் எங்கே வந்து சேர்றது, அம்பாட்ட ஒன்னா போய் சேர்றது. எல்லா கலைகளினாலும் அடையப்படுபவள் அம்பாள். ஆகையால் சதுஷ்டி கலாமயி. எந்த கலையாவதும் பரவாயில்ல, அம்பாள் தான் அடையலாம். இந்த கலைகள் என்ன நம்ம பார்க்கலாம். கலைகள்னா நமக்கு சாதாரணமா தெரிஞ்ச பெயிண்டிங் டிராயிங் இதுதான். சாதாரண ஆர்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெயிண்டிங் டிராயிங் இதுதான் ஆர்ட்ஸ் நினைச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன பண்றானோ அத்தனையும் கலைகள். இந்த கலைகள் வழியாக பகவானை அடைய முடியும். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும்போது எத்கரோஷி எஜ்ஜுஹோசி எத்ததாசி தற்புருஷ்வம் அதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணதோ நீங்க நிச்சயமாக அந்த நிலையை அடைவேள்னு சொல்றாரு. இது அடைவேள்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, எல்லா கலைகளும் என்னுடைய ஸ்வரூபம் தானே, எல்லா ஜானமும் இங்கிருந்து தானே வந்தது, எல்லா ஜானங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதான அம்பாளை அடையறதுக்குத்தான் இவர்கள்லாம் இருக்கு. எதையும் நீங்க சின்சியரா ட்ரை பண்ணினேலையானால் அது அதற்காகவே நம்ம இதுக்காக காசு சம்பாதிக்கணும் புகழ் வரணும் அப்படின்னு இல்லாமல் அந்த கலையானது அதற்காகவே நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினேலையானால் உங்களுக்கு மற்ற பதார்த்தங்களும் கிடைக்கிறது, அதே சமயத்தில் உங்களுக்கு பகவானுடைய பிரீதியும் ஏற்படும். இதை சொல்றதுக்காக தான் சதுஷ்டி கலாராத்யா அப்படின்னு சொன்னோம். 64 கலைகள்னாலையும் அம்பாள் ஆராத்யா சதுஷ்டி கலாமயி சதுஷ்டி கலாமயி அப்படின்னு சொன்னோம். 64 கலைகளுடைய சுரூபமா அம்பாள் இருக்கா. இந்த 64 கலைகள் என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்ற சதுஷ்டி கலா சாரிணரியே கதா கோசேத ஸ்ரீதரியே லட்சுமி பீடிகாயாம் வைலட்சண்யேன கணிதாக தாஹா நிஷ்கிருஷ்ய நிச்சந்தே. இந்த 64 கலைகள் என்னங்கிறது பல விதமாக அதை சொல்லியிருக்கா நம்ம முன்னோர்கள். 64 உபசாரங்களையே பல விதமாக சொன்னார்னு பார்த்தோம். இவைகளை கோடிஃபை பண்ணது பரசுராமர் கல்பசூத்திரத்துல, அதுதான் போன வாரம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல ஆச்சாரியால் தேவி மானச பூஜா சதுஷ்டி உபச்சார பூஜா ஸ்தோத்திரம்ங்கிற இடத்துல இதே 64 உபச்சாரங்களையும் அவருக்கு அதுக்கு அர்த்தம் அல்லான்னு சொல்லியிருக்க. நியாயமா அதுன்னு சொல்லணும் இந்த கிளாஸ்ல, ஆனா நம்ம பாஸ்கராயருடைய பாஷையில் தானே நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதுன்னு சொல்றோம்னா ஒரு 10 கிளாஸ் ஆயிடும். அதுக்கு ஒவ்வொரு உபச்சாரத்துக்கும் என்ன அர்த்தம், எதற்காக அம்பாளுக்கு ஆபரணங்கள் போடுறேள், எதற்காக அம்பாளுக்கு செவப்பு துண்ட கட்டுறேள், அருண குசோத்தரியங்கள், ஏன் வேற கலர் பிடிக்காதோ அம்பாளுக்கு, அருண குசோத்தரியங்கள் பையானினமா அப்படின்னு ஏன் அருணமா அந்த கலரை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேள். அதே மாதிரி அம்பாளுக்கு காலாகரு தூபம் கல்பயானினமா, அகருனால தூபத்தை போடுறல, எதற்கு வேற தூபம் பிடிக்காதோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் உண்டு. இவர்கள்லாம் ஆச்சாரியால் எழுதியிருக்கா, அதை நம்ம பண்றதுன்னா ரொம்ப நாள் ஆயிடும். இப்பவே ரொம்ப நிதானமா போறதுன்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாளோ இல்லையா, அதனால போட்டோம். நம்ம பாஸ்கர் ராயர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதோட இல்லாம மற்ற சில பேரும் இந்த நாராயண சாஸ்திரிகள் போய் வாழல என்ன பண்ணிருக்கா, இந்த உபச்சாரங்களையே ஸ்தோத்திரமாக அனுதினமும் ஸ்மரணத்துக்காக தயார் பண்ணியிருக்க. இப்படி நிறைய கிரந்தங்கள்லாம் இருந்து உபச்சாரங்களை பத்தி, அதே போலயே இந்த கலைகளை பத்தி சொல்லக்கூடியதான விவகாரங்கள் நிறைய இருக்கு. எங்க இருக்கு, சாங்கதரிய சம்ஹிதையில் சொல்லிருக்கு, கதாகோஷத்துல சொல்லிருக்கு, ஸ்ரீதரிய கிரந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் ஸ்ரீதரர். அவர் எப்படி பண்ணியிருக்கார், அந்த மல்லிநாதர் காவியங்களுக்கு வியாக்கியானம் பண்ற போல, நானபேட்சித முச்சதே, எங்க சந்தேகம் இருக்கோ அங்க பார்த்தேன்னா அங்க வியாக்கியானம் இருக்கும். அவர் எப்படி எழுதியிருக்கேன், அனாவசியமான ஒரு வார்த்தை எழுத மாட்டார். எங்க நிஜமாக சந்தேகம் இருக்கோ அங்க கீழே பார்த்தேன்னா வியாக்கியானம் பண்ணியிருப்பார் அப்படின்னு. அது ஒரு தனி விவகாரம். அப்படி நானபேட்சித முச்சதே நாதிக்கம் லிக்கதே கிஞ்சது அப்படின்னு பிரதிஜ பண்ணி எழுதியிருக்கார் மல்லிநாதருடைய வியாக்கியானம். பழைய நாள்ல காவியங்கள்லாம் படிக்கிறதுன்னா சம்ஸ்கிருதத்துல மல்லிநாதர் வியாக்கியானத்தோட படிப்பார். அதே போலயே வியாக்கரணத்துல எங்க ஸ்பெஷலாக சொல்லியிருக்கோ அவைகள்லாம் அந்த மல்லிநாதத்துல நிச்சயமா இருக்கும். அதே போலயே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம், மகாபாரதத்துக்கு நீலகண்டிய வியாக்கியானம். மகாபாரதம் யார் தர படிக்கிறதுங்கிறத அது வேற. இருந்தாலும் மகாபாரதத்துல எங்க சந்தேகம் வந்தா அதுக்கு நீலகண்டம் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்க, ஒரு அழகா அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எப்படி ராமாயணத்துக்கு கோவிந்தராஜ வியாக்கியானம், கதக வியாக்கியானம் இவர்கள்லாம் பார்க்கிறோமோ அதே போலயே விசேஷமாக இந்த ஸ்ரீதரியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, லட்சுமி பீடிகாயாம் அவர் லட்சுமி பீடிகான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதுல வைலட்சண்யேன கணிதாக அதை பிரிச்சு சொல்லியிருக்கார். இதுல சிலது அதுல சிலதுன்னு 64 கலைகளை சொல்லியிருக்கார். இது போல நிறைய இருக்கக்கூடியதான கிரந்தங்கள்ல அதை பிரிச்சு அதை எல்லாத்தையும் பார்த்து ஓவர்லாப்பா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் எடுத்து எது கரெக்டா இருக்கணுமோ 64 அதை நான் தனியே பிரிச்சு கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற. சோ 64 கலைகள் என்ன, பாஸ்கரர் நமக்காக பல கிரந்தங்களை தேடி இதுதான் 64 கலைகள் எல்லோரும் ஒத்துண்டது. எப்படி அம்பாளுடைய அனுகிரகத்துக்காக வரக்கூடியதான எல்லோரும் ஒத்துண்டதான 64 கலைகளை நமக்காக பிரித்து கொடுத்திருக்க. இப்பொழுது அந்த 64 கலைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அட்டாததலிபி போத தல்லேகன சித்ரவாசனே சித்திரம் பகுவித பாஷா ஜானம் தற்கவிதா ஸ்ருத நிகதிதாத்யூதம் வேதாஹ உபவேதாச்சத்வாரஹ சாஸ்திரங்கட்கேத்ரபுராணஸ்மிருதிகம் காவ்யாலங்காரணாதகாதித்வே சாந்திஹி வஸ்யாகர்ஷண வித்வேஷ உச்சாசன மாரணானி சஷட் கதிஜல த்ருஷ்யக்னி ஆயுத வாக்ரேண வா ரேதஸ்தம்பன சப்தகம் சில்பம் கஜ அய பர ரச ரதனபரசிஷாமுதிரிகமாலிய சூதகாருடகாஹ தத்தத்துஷிதானத்கஜனேந்திரஜாலவ்ருத்தநிருத்தானி கீதரசவாதௌ ரத்னபரீட்சா சௌர்யம் தாதுபரீட்சா நாப்யதிருஷ்யத்வம் இதி பாஸ்கரசுதியஹ கவினோக்த நிஷ்கிருஷ்ட கலாச்சதுஷ்டி அப்படின்னு பல கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான லிஸ்ட் எல்லாம் பார்த்து அதுல எது எல்லாரும் ஒத்துண்டதான ஒரு கிரந்தமா அதை நமக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்க. இது ஒரிஜினலா பாஸ்கர் ராயர் பண்ணினதான ஒரு காரியம். எத்தனையோ கிரந்தங்கள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து நமக்கு பிரிச்சிருக்க. இது போல பண்ணனா எத்தனை பிஹெச்டி கொடுக்கணும் பாருங்க, ஒண்ணுமே கிடையாது நம்ம ஊர்ல. பிஹெச்டிங்கிறான் ஏதோ ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஞானம் அதோ ஞானம் தான். ஆனா விவகாரம் என்ன, எவ்வளவு சவப்பட்டு எத்தனை புத்தகங்கள்ல இருக்கிறத பார்த்து இத்தனை கலைகள்ல இதெல்லாம் எப்படி அம்பாளுக்கு உபச்சாரத்துக்கு உபயோகப்படுறது, இதன் வழியாக எப்படி அம்பாள் அடையலாம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்க. இதுல முதல்ல என்ன, அட்டாதச லிபி போத 18 விதமான லிபி, லிபின்னா ஸ்கிரிப்ட், தெலுங்கு எழுத்து, தமிழ் எழுத்து, நாகர எழுத்து, அதே போல கிரந்த எழுத்து, இது போல 18 விதமான லிபிகள் இருக்க நம்ம நாட்டில் பரவலா இருந்தது. இந்த ஒவ்வொரு லிபிக்கும் என்ன விசேஷம் உண்டு? ஒவ்வொரு லிபியும் அம்பாளை காட்டுறது. எந்த லிபியும் நீங்க பாருங்க, ஓன்னு எழுதினா அது ரவுண்டா தான் இருக்கணும், ஸ்கொயரா இருக்க கூடாது. எந்த லிபியா தான் இருந்தோம், ஹிந்தி எழுத்துங்கோ, தேவநாகரி எழுத்துங்கோ, தெலுங்கு எழுத்துங்கோ, தமிழ் எழுத்துங்கோ, அந்த ஓங்கிற பதமானது அது எப்படி இருக்கணும்? ரவுண்டா தான் இருக்கணும். அதே போல ஆண் எழுதினா அது ரவுண்டா தான் இருக்கணும். ரான் எழுதினா அது வந்து ரவுண்டா இருக்க கூடாது, ஸ்கொயரா தான் இருக்கணும். என்ன சுவாமி இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அதற்கு தத்துவம் உண்டு. ஒன்னு அக்னி என்று அக்னி கோணம், ராங்கிறது அக்னி மந்திரம். அதே போல ஆங்கிறது அகாரோவை சர்வா வாக் சந்திரனா அப்படின்னு அகாரமானது எல்லா வாக் ஸ்வரூபமாக இருக்க அகல் அதை ரவுண்டாக தான் இருக்கணும். ஓங்காரமானது எப்படி இருக்குன்னா, ஓங்காரம் ஜாகிரஸ்வரண சுஷ்டி ஆகிய மூணு நகைகளையும் தாண்டி இருக்கக்கூடியதுனால அது வட்டமாகத்தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு லிபியும் ஏதோ என்னமோ எழுதினாலும் நினைக்கப்படாது. லிபி ஏதோ கண்டுபிடிச்சு விட்டா சார், அவரா இஷ்டமா எழுதினார் அப்படின்னு கிடையாது. லிபியை டெவலப் பண்றதே ஒரு பெரிய சாஸ்திரம் நமக்கு. இங்கிலீஷ்ல ஏபிசிடி எழுதினா பிரெஞ்சு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. என்ன சுவாமி அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா அது படிக்க முடியல, அவன் பாட்டுக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்கான். அது மாதிரி கிடையாது நம்ம லிபிகள்லாம். ஒவ்வொரு லிபிக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. அப்படி 18 விதமான மாகதி லிபி, சௌராஷ்டிரி லிபி, இப்படி சில லிபிகள்லாம் இருந்தது. அந்த லிபிகளை அறிந்து கொள்றது, அதனுடைய தத்துவத்தை அறியறதுங்கிறது முதல் கலை. அவைகளை எழுதுவது, எழுதி தயார் பண்றது, தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ இவையெல்லாம் எழுதினா ஒரே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அது என்ன தாத்பரியம்? அதே பற்றிய தமிழிலையும் சிலது பார்த்தேன்னா சிலது ரவுண்டாகவும் சிலது நீளமாகவும் மாறி மாறி இருக்கும். ஏன் சுவாமி எப்படி ராங்கிறது ஒரு மாதிரி எழுதுதா, சின்னரா பெரிய ராங்கம்? இவன் தத்துவம் உண்டு. தகார சம்யுக்தமாக பற்றுதல், தா எழுதுறதே இல்லை, ரா தான் எழுதுறது. தா எங்க இருந்து சார் வந்ததுன்னு, அதுல நடப்புள்ள இருக்கு, ரகசியமா இருக்கு அப்படிங்களா? அப்ப விவகாரம் என்ன, ஒவ்வொன்றுக்குள்ளயும் அந்தந்த சம்பந்தம் அதுல இருக்க. அதனால லிபியை தயார் பண்றதோ, அதை எழுதி வழக்கிறதோ, பழக்கி கொள்றதோ, அது ஒரு விசேஷமான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்றார். அதை எழுதுறதுங்கிறது ரெண்டாவது கலை, அதை படிப்பது வேகமா படிக்கிறதுங்கிறது மூணாவது கலை. அட்டாதக லிபி போதா ஒண்ணு, தல்லேகனம் ரெண்டு, தத்வாசனே சித்திரம் எழுதுவதுன்னு ஒண்ணு. பகுபாஷா விஞ்ஞானம், நிறைய பாஷைகளை தெரிஞ்சுக்கிறது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், இப்படி நாலஞ்சு பாஷைகளை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சாதாரணமா. அதுவே நார்த் இந்தியாவுக்கு பண்ணா ஹிந்தி தானா வந்துடுறது. அதே போல இன்னும் சில இடத்துக்கு போனா குஜராத்தி, சைவ எல்லாம், சௌராஷ்டிரா, இப்படிப்பட்டதான பாஷைகள்லாம் வருது. பகுபாஷா ஜானம் இருந்தது ஆனால் அது சீக்கிரமாக அம்பாளா அடையலாம். ஏன்னா அந்தந்த பாஷைகள்ல தனியாக சாஸ்திரங்கள், தனியாக காவியங்கள், அனுபவங்கள்லாம் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கவிதா, தத் கவிதா அதை படிக்கிறது. சுதநிகதிதா தியோதம், சுதநிகதிதா ஒரு தரம் சொன்னா அது அப்படியே மனசுல புடிச்சுக்கிறது சார். இது ஏகசந்த கிராகி, ஏகசந்தான்னு தெரியுது. அது எப்படின்னா மனுஷாளுக்கு அது ஒரு கான்சன்ட்ரேஷன்னால வரக்கூடியது. நீங்க ஒரு தரம் சொன்னாலே அது மனசுல அப்படியே பதிஞ்சு போகும், அது மறக்காது, அது அப்படியே வச்சுருப்பா. எப்ப மறக்கணும்னு நினைச்சா அப்ப மறந்துடுவா. இப்படி அந்த விக்ரமார்க்கருடைய ஆஸ்தானத்துல ரெண்டு பண்டிதாள் இருந்தார். அவ எப்படி தயார் பண்ணிருக்கான்னு, யார் வந்தாலும் சரி அது ஒரு தரம் ஒரு கவித்துவம் சொன்னா இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிறோம், எனக்கும் தெரியுமே, ஏன் அவர் முதல்ல ஒரு தரம் சொன்னார், அதை கேட்டு இவர் ஒரு தரம் சொல்றார், பக்கத்துல இருக்க ரெண்டு தரம் கேட்டாரோ இல்லையா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னு, இவர் எனக்கும் தெரியுமே. இப்ப என்ன வந்த வாழ்க்கைன்னா வெக்கம் வந்து போயிட்டார். ஏன்னா புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு ஆரம்பிச்சா புதுசா வரவே இல்லை. ஏன்னா எதை சொன்னாலும் இவர் அடுத்தது சொல்றார், அவர் அடுத்தது சொல்ற. இப்படியே இவ ஊர்ல இருக்கிற எல்லா பண்டிதாலும் இந்த பாய்ச்சிட்டே இருந்தார். கடைசியில என்னடா சொன்ன, இங்க தெனாலி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார். அவர் எல்லாரையும் இன்சப்படுத்துறதுக்கு என்ன உபாசகர் அவர், விவகாரம் அவர் சாதாரண யார வழிக்கும் போக மாட்டார். ஆனா அனாவசியமா ஏதாவது வாதாட்டினா அடுத்துருவார், அது ஒரு விவகாரம். இவர் என்ன பண்ணினார், இவர் வந்து ஏதோ புதுசா நான் சொல்ற கவித்துவத்தை சொல்லுங்க அப்படிங்க. என்ன கவித்துவம், ரெண்டே ரெண்டு வார்த்தை, தோக மேக மேக்க தோக தோக மேக்க மேக மேக தோக இப்படின்னு ஆரம்பிச்சு விட்டார் விவகாரம். இது என்னடா, இவர் என்ன ஆடு வாழு ஆடு வாழ் இந்த ரெண்டு சேர்த்து சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இவர் கவி. இது அவளுக்கு வரல. என்ன கவித்துவம்னு வந்தா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதினா வரும். இது விவகாரம் அர்த்தம் இல்லாம சொல்ல வச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். அவர் ஒரு தரம் ஏகசந்தா ஞானமும் இல்ல திவீய சந்தா ஞானமும் இல்ல போயிட்டு தோத்து போயிட்டேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி சுருத்தனகதிதாங்கிறது ஏகசந்தா ஞானம், ஒரு தரம் கேட்டால் அதை மனத்திலேயே வைத்துக் கொள்றது, இது ஒரு காரியம். இது இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா, பரீட்சையெல்லாம் கவலை இல்லாம பார்க்கலாம் விவகாரம் போட்டு வருது, அது ஒரு ஞானம். அதே போல நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கிறது, வேண்டாத பிரகாசத்தை தழிவிடுறதுங்கிறது அதுக்குள்ளது. ரொம்ப மெமரி ஃபுல்லாயிடுதுன்னா சில பேர் டெலிட் பண்ணுங்கிற இடம் அதே போல விவகாரங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு தான் நம்ம புதுசா கண்டுபிடிக்கல, இவைகள்லாம் பழைய நாள்ல இருந்ததுங்கிறதுக்காக தருந்து. இது சுத்த சந்தானம் சுத நிகதிதா தியூதம் வேதாஹ, நாலு வேதங்கள். அதுக்கப்புறம் உபவேதாஹ, நாலு உபவேதங்கள். எது சங்கீதம்னு ஒண்ணு, ஆயுர்வேதம்னு ஒண்ணு, தனுர்வேதம்னு ஒண்ணு, அர்த்த சாஸ்திரம். சங்கீதமானது அதர்வது சாமவேதத்தினுடைய உபவேதம். அதே போல அதர்வவேத அதர்வவேதத்துக்கு ஆயுர்வேதம், தனுர்வேதம் எதிர்வேதத்துக்கு, அர்த்த சாஸ்திரம் ருத்வேதத்துக்கு. இப்படி நாலு வேதங்களுக்கும் நாலு உபவேதங்கள். அதுக்கப்புறம் மேல வரக்கூடியதான ஆறு தர்சனங்கள், நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், பூர்வமீமாம்சா தர்சனம், உத்தரமீமாம்சா தர்சனம்னு. அதுக்கப்புறம் ஆறானது வேதங்கள், வேதங்களுடைய அங்கங்கள், சிக்ஷா கல்பக வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷம் அப்படின்னு ஆறு அங்கங்கள். இதுக்கப்புறம் தந்திர புராண ஸ்மிருதி, தந்திர புராண ஸ்மிருதிகம், பௌ தந்திரங்களை வாசிச்சிருக்கணும், நிறைய புராணங்கள் வாசிச்சிருக்கணும். இப்ப அஷ்டாவதானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க பார்த்தேன், இவையெல்லாம் என்ன புராண ஜானம் நிறைய இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஜெனரல் ரீடிங் ஹரிசான்டல் ரீடிங் இருக்கணும். ஒரு புத்தகம் தான் வாசிக்கிறேன் எங்க சொன்னாலும் நான் சொல்வேன் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேதங்கள்ல அதான் விசேஷம். வேதத்துல எத்தனை தேவதைகள், அந்தந்த தேவதைகளுடைய தனித்தனி தர்மங்கள், அவர்களுக்கு உபாசனம் பண்ண வேண்டியதான முறைகள், இவைகள்லாம் எப்படி சொல்லியிருக்கோ அவைகள்லாம் கிளியரா என்ன கிரியேட் பண்ணியிருக்கு புராணங்கள்ல. ஆகையால் புராணங்கள் வாசிச்சிருக்கணும். ஸ்மிருதிகள், தந்திர புராண ஸ்மிருதிகம், காவியாலங்கார நாடக வித்வே, காவியங்கள். முன்னாள் பஞ்ச காவியங்கள் வாசிக்கணும் எல்லோரும். வேதம் வாசிக்கிற சமயத்துல சைட் பை சைடு வாசிக்கணும். இந்த உபாகர்மான என்னதுன்னு கேட்கிற அளவுக்கியம், உபாகர்மான ஏதோ பூனரை மாத்திக்கிறதுன்னு தான் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா வேதங்கள் என்ன, நொற்று பண்ணணுமா, நொற்று பண்ணணும்னா தினந்தோறும் நொற்று பண்ணணும். ரொம்ப நொற்று பண்றதுக்கு மனசை கொடுத்தேன்னா மனசு டயர்டாயிடும், நொற்று பண்ண மாட்டேங்கிறோம். சில குழந்தைகள் ஹோம் ஒர்க் எழுத மாட்டேங்கிறது பத்தியில, அதுக்கு மனசு நோங்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு, அந்த மனசுக்கு என்ன பண்ணியிருக்கா, பழைய நாள்ல ஒரு ஆறு மாசம் வேதத்தை நல்லா நொற்று பண்ணிட்டே வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நிறுத்தி விடுங்க, புதுசா கொடுக்காதுங்க வேதத்துக்கு, பழசதே நொற்று பண்ணிட்டே இருந்தோம். பழச நொற்று பண்ற காலத்துல அந்த மனசுக்கு வேற வேலை கொடுங்க, என்னது சிக்ஷா கல்பா வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோ ஜோதிடம் அப்படின்னு இந்த ஆறு அங்கங்களோட அதை படிக்கணும். அதனாலதான் வேதம் வாசனை ஷடங்க வேத வித்வான்னு சொல்லுவான், ஆறு அங்கங்களோட வேதத்தை வசிக்கிறது. அப்ப வேதமும் தெரியும், வேதத்தினுடைய அர்த்தமும் தெரியும். அப்ப நமக்கு வாழ்க்கையில அது உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஆறு மாசமும் என்ன பண்றதுன்னா, இந்த ஆறு மாசம் நான் நொற்று பண்ணின வேதத்தை நன்னா ஸ்திரப்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்ன, எப்படி பலம் பிரிக்கணும், இவைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது. இது தெரிஞ்சிருந்த ஒரு ஆறு மாசம் ஆச்சுன்னா மறுபடியும் அடிஷனல் போர்ஷன் நொற்று பண்ணுமோ, அதுக்குதான் புதுசா உபாகரமா. உபாகரம் பூனல போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்னு, ஏதோ பழச்சா போயிடுது, கருப்பா போயிடுது, இது வெளுப்பா இருக்கிறது, புது பூனல் போட்டுக்கிறாங்கிற அர்த்தம் இல்ல. உத்ருஷ்டாவை வேதாக, எந்த வேதங்களை விட்டீரோ அந்த வேதங்களை மறுபடியும் எடுத்துக்கிறது, மறுபடியும் அக்னமேட புரோஹிதம் விஷயத்துவத்தேன்னு வரிசையாக சொல்லி வாத்தியார் எல்லாத்தையும் சொல்லி இது மாதிரி படிக்க ஆரம்பிங்கோன்னு சொல்லுவா. இதான் உபாகரமானது. இப்படி நம்ம எதை அந்த வேதத்தை திருப்பி திருப்பியும் வாசிக்கிறதும் மனசுக்கு வேற ஒரு டைரக்ஷனை கொடுக்கறதுக்கு தான் மனசுக்கு ரெஸ்ட். எழுநேரம் படிச்சுட்டு இருக்கிற சார், போர் அடிக்கலையே உங்களை சொன்னார். இல்ல, மனசை வெறும்னு விட்டேன்னா மனசு வேற எங்கோ போகும். மனசுக்கு என்ன மனசுக்கு ரெஸ்ட் ஆனது சப்ஜெக்ட் மேட்டர் மாத்திர வேண்டியது. கொஞ்ச நேரம் நியாயம் வாசிக்கிறதுக்கு வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, வியாக்கரணமும் வாசித்து தேட்டிச்சேன்னா மீமாம்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். அதனுடைய வைடு ரேஞ்ச் இருக்கு பார்த்தேன்னா அது மட்டும் ஓடியே போயிடுவான். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி விசேஷமாக அந்த மனசுக்கு புதுசான ஒரு தத்துவத்தை கொடுக்கறது பார்த்தா. இப்படி ஆறு தர்சனங்கள், அதுக்கப்புறம் ஆறு வேதாந்தங்கள், அதுக்கப்புறம் தந்திர புராண ஸ்மிருதி காவ்யாலங்கார நாடக ஆதிசாஸ்திரம், இப்படி 28 கலைகள் சொன்னேன். இது வரைக்கும் எத்தனை கலைகள் சொன்னேன்? 28 கலைகள் சொன்னேன். லிபி ஞானம் ஒண்ணு, அது எழுதுறது ஒண்ணு, படிக்கிறது மூணு, பௌபாஷா ஞானம் நாலு, கவித்துவம் அஞ்சு, ஸ்ருத நிகதிதம் ஏகசந்தா ஞானம் ஆறு, அதுக்கப்புறம் நாலு வேதங்கள், நாலு உபவேதங்கள் எட்டு, எட்டு ஆறும் 14, அதுக்கப்புறம் ஆறு தர்சனங்கள், ஆறு வேதாந்தங்கள் 12, 14, 12, 26, அதற்கு பிறகு தந்திர புராணாதி ஸ்மிருதி காவிய நாடக அலங்காரம் 28 இருக்கு. இந்த 28 சப்த சம்பந்தமான விஷயங்கள், லிபி சம்பந்தமான விஷயங்கள், 28 கலைகள். அதற்கு பிறகு ஜெனரல் நாலேஜ், அது எப்படி சொல்றது? ரத கஜ துரக கஜ ஜல திருஷ்யந்த ஆயுத சமஸ்தகம் அப்படின்னு பதில, ரதம் கஜம் அஸ்வம் பதாதி, இந்த இந்த யானைகளுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, அஸ்வாரூடா திட்டி கோட்டி வேதாவிரத, அந்த நாமா சொல்லும் பொழுது ஒரு யானைகளுக்குள்ள மந்திரம் பத்ரம் என கூடியதான விவகாரங்கள் இருக்குன்னு சொன்னேன். குதிரைகளுக்குள்ளே கல்யாணினம் சரவித்தகம் சவேகம் சர்வேங்கிதக்கியமலகம் துருவலட்சணாத்யம் அப்படின்னு அந்த குதிரைகளே இருக்கக்கூடியதான ஜாதி விசேஷங்கள்ல அந்தந்த நாமக்களை பார்த்தோம். மறந்து போயிடுச்சுங்கிறத மறக்க வேண்டிய சகஜம் தானே. அந்த சகஜன் சொல்லும் பொழுது அந்த குதிரைகளுடைய சாஸ்திரம் அஸ்வாரூடாங்கிற அம்மாவை சொல்லும் பொழுது சொன்னேன், சம்பத்கரி வித்தியை சம்பத்கரி மூல மந்திரத்தை சொன்னதான சம்பத்கரி சமாரூட சிந்துர பிரஜதேவித என கூடியதான நாமாவை சொல்லும் பொழுது சம்பத்கரி வித்திய வேற சொல்லி மூல மந்திரத்தோட சொல்லி அந்த பத்ர அஸ்வாதிக்கா கூடியதான அந்த யானைகளுடைய வித்தியாசம் சொன்னேன். இவைகள்லாம் ஒரு கலையம், ரகங்களுடைய பேதங்கள், யானைகளுடைய பேதங்கள், குதிரைகளுடைய பேதங்கள், இன்ஃபென்ட்ரி மனுஷியாளுடைய பேதங்கள், அவளுக்குள்ள எப்படி யுத்தத்துல பத்மவியூகம் சங்கவியூகம் இப்படி வியூகங்களை தயார் பண்றது, வியூகங்கள்னா பார்மேஷன், எப்படி யுத்தத்துல எப்படி நிறுத்தி வைக்கிறது, யாரை எங்க நிறுத்தி வைக்கிறது, இவைகள்லாம் நமக்கு தெரியணும். அந்த தெரிஞ்சதான விவகாரங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாம விசேஷமாக எங்கெங்க யாரை நிறுத்தி வைத்து யுத்தம் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கலை. அது இந்த கலைகள் பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணினார், அபிமன்யூகம் சொல்றதுக்காக தயார் பண்ணிவிட்டார். விவகாரம் முழுக்க பத்ம வியூகம்னு தயார் பண்ணினார். அந்த வியூகத்துக்கு நுனியில எங்க உடச்சுண்டு போகணுமோ அந்த இடத்துல விசேஷமாக யார ஜெயதிரதனை வச்சார் அது தெரியணும். வேற யாராவது வச்சவையானால் கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். ஜெயதிரதனை வச்சார். அந்த ஜெயதிரதனை வச்சா எதற்காக வச்சிருக்கார் தெரியுமா? நான் ஜெயதிரதன் வரம் வாங்கிட்டு இருக்கான், பஞ்ச பாண்டவால ஜெயிக்கணும்னு பரமேஸ்வரனோட வரம் வாங்கிட்டு இருக்கார். ஆனா பரமேஸ்வரன் சொன்னார், பஞ்ச பாண்டவால அர்ஜுனனை தவிர மீதி நாலு பேரையும் ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிக்கிறான் தருவன், நீ அவ்வளவுதான் பண்ண முடியும்னா பகவான் அவ பக்கத்துல இருக்க. அதனால அர்ஜுனனை தவிர மீதி நாலு பேரை ஒரே ஒரு நாள் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார். சரி, அர்ஜுனன் என்ன பண்ணார்? பகவான் சம்சப்த காலன்னு சில பேர் அவளோடு யுத்தம் பண்றதுக்காக அர்ஜுன் அழைச்சுன்னு போயிட்டார். அழுதில் போகும்போது யுத்தத்துக்கு என்ன பண்ண, இந்த ஜெயதிரதனை முன்னால வச்சிருக்கார். அப்படின்னா நாலு பேரும் உள்ள போக முடியாது. தர்மபுத்திரோ பீமனோ நகர சகாரோ உள்ள போக முடியாது. அந்த இடத்துல ஜெயதிரதனை வச்சிருக்கார். விவகாரம் என்னடா சின்ன யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறார், பத்ம யுகத்தை திருச்சிருந்து உள்ள போகணும், யாராலையும் முடியாது. ஏன்னா இவனோ வர வாங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு முழுக்க. அது இந்த பாண்டவாளுடைய சைன்யத்துல அத்தனை சைன்யமும் போயிட்டே இருக்கு, யாரும் உள்ள நுழையவே முடியல. அப்படி ஒரு ஃபார்மேஷன் தயார் பண்ணினார். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு மணிக்கு அர்ஜுனனுடைய புள்ள அவர் அபிமன்யு வந்தார். அவர் சொன்னார், நான் உள்ள போறேன்னு. உள்ள போங்க. எப்படி தெரியும்? எனக்கு இந்த சீக்கிரட் தெரியும். அவர் எப்படி ஜெயிச்சுட்டு உள்ள போறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, உள்ள போகிறத வெளியில வர மாட்டேன். தர்மபுத்தர் சொல்றாங்க அவருக்கு, நீ உள்ள போப்பா உங்க பின்னாலும் நாங்க உள்ள வந்துடுறோம் உனக்கு இப்படின்னு சொல்லிட்டு அவ போற அருமன் உள்ள போறான். உள்ள போனதுமே இந்த ஜெயத்ரதன் இவன் என்ன பண்ணினா தெரியும், ஜெயத்ரதன் அது அவனுக்கு தெரியும் அபிமனியா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு. சோ என்ன பண்ணாலும் உள்ள விட்டான் போறதுக்காக, அவனை உள்ள விட்டுவிட்டு இவன் நாலு பேரையும் போயிட்டுதான். இவன் நாலு பேரும் உள்ள போக முடியல, ஒரே ஒரு ஆள் யார் அபிமன்யு மட்டும் உள்ள போயிருக்கார். அவ வந்து எட்டு அக்ஷௌகிணி சேனை பாருங்க, அத்தனை யானைகள் குதிரைகள் சேர்ந்து அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே விதமாக ஒத்தர ஒத்தரோட யுத்தம் பண்ணி அந்த அபிமன்யம் பண்ணான். இது அந்த பத்மவியூகத்துல இப்படி பல வியூகங்கள் பாரதத்துல இருக்கு. பாரதம்ங்கிற ஒரு கிரந்தம் இருக்கு, அதை பார்த்தோம்னா யுத்தத்துல யார ஜனங்களை எங்க நிறுத்தணும், யாராருக்கு என்ன சக்தி இருக்கு, அவரை எந்த பொசிஷன்ல நிக்க வைக்கணும், இவைகள் ஒரு கலை. அதனாலதான் ரத கஜ அஸ்வபதாதி, அதுக்கப்புறம் சாமுத்ரிக சாஸ்திரம், மல்ல யுத்த சாஸ்திரம், ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடக்கூடியதான சாஸ்திரம், அதுக்கப்புறம் சூதமுனர், சூதமுனர் சமையல் கலை. நம்ம சமையல்னா சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம், அந்த சமையல் கலையை பகவான அடையறதுக்கு உபயோகப்படுத்திருக்கா. இதுக்காக தான் முக்கியமாக நைவேத்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். நைவேத்தியங்கள்லாம் பார்த்தா ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ண வேண்டியது தானே சார், கிடையாதுன்னு. ராமநவம் இன்னைக்கு வடப்பருப்பு பானகம் தான் நைவேத்தியம். ஏன் மற்ற நைவேத்தியம் பண்ணப்படாத இல்ல, அதுதான் நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அது வெயில் காலம், வெயில் காலத்துல அந்த வடப்பருப்பு பானகம் தான் உடம்புக்கு ஹிதமா, அதுக்காக தான் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். அதே போல கிருஷ்ணாஷ்டமி வந்து பிறந்தா இன்னிலிருந்து எட்டாவது வட்டமிட்ட எட்டாம் நாள் திட்டு பிறந்தான்னு திருவா, நேற்றுக்கு பௌர்ணமி, இது வந்து கரெக்டா எட்டாவது நாள் கிருஷ்ணன் பிறந்தான். அன்னைக்கு கிருஷ்ணன் பிறந்த அன்னைக்கே சீடமுருக்கியாரா சாப்பிடுவலா, எந்த குழந்தையா தான் பிறந்த அன்னைக்கு பல்லே இல்லையே எப்படிதான் சீடம் இருக்கு, அன்னைக்கு சீடம் இருக்குதான் நைவேத்தியம். அவர் நைவேத்தியம், வெண்ண நைவேத்தியம், இது என்ன சொன்னி அப்ப பிறந்த குழந்தைக்கு அவள் தான் கொடுக்கலாமா விவகாரம், அது கிடையாதுன்னார். தப்பும் இங்கே இல்ல, அவன்னா புருத்து கம்மனு பேரு சம்ஸ்கிருதத்துல. புருத்து கம்முனா என்ன அர்த்தம், புருதத்துவம், இது வேறு அது வேறு, ஆத்மா வேறு அனாத்மா வேறு, அப்படின்னு பிரிக்கிறதுக்காக ஏற்பட்டதான ஒரு அவதாரமா. நிதீதே சமபுத்போதே ஜாயமானே ஜனார்தனே ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது, பாதி ராத்திரியில அஷ்டமி அன்னைக்கு பாதி ராத்திரி அப்பதான் முழுக்க எங்க ஒரு இருட்டா இருந்தா அந்த இருட்டுல இருந்து கிருஷ்ணச்சந்திரன் பிறந்தாராம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம ஏதோ பகவத்கீதை அப்படின்னு சொல்லிருக்கோம், இந்த இருக்கிற தத்துவத்தில ரத்தமான தத்துவங்கள் விசேஷமாக இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. ஏன் சொல்ல வந்தேன்னா அதுக்கு புருஷதம் நைவேத்தியம், அவர் எதுக்காக நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காது, விசேஷமாக ஞானம் வர்றதுக்காக. சாதாரணமாக சன்னியாசிகள்னா அவள் தான் சாப்பிடணும், அவளுக்கு வேற என்ன வேணும், அவள் குத்தவுதோ இல்ல மெஷினாவதோ அதை விட்டு அதை தயிர்ல விட்டுண்டு அதை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அதே போல சத்து மாவும் ஒன்னு சொல்லுவான், சத்தை கொடுக்கறது உபநயனத்துல இந்த உபாகர்மாவிலேயே இந்த ததி சத்து ஹோமேவின் யோக சத்து மாவை தயிரோட கலந்து அது தினமா ஹோமம் பண்ணுன்னு இருக்கு. எதுக்காக, இந்த சரீர ஸ்தைரியம் இருக்கணும், மனஸ்தைரியம் இருக்கணும், அதுக்காக ஒவ்வொரு விவகாரமும் நைவேத்தியம்னு சொன்னா எதற்காக இந்த நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், எதை தமிழக நம்ம சாப்பிடணும்னு இல்லை, உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்றதில்ல, சாப்பிடுங்க. ஆனா ஒவ்வொரு நைவேத்தியத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு, எதற்காக இந்த பண்டிகைக்கு இந்த நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், எந்த புஷ்பத்தை போடுறதோ அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த உபசாரங்கள்னு சொன்னேன்னா இதுல ரொம்ப விசேஷம், சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்க, அது இவைகள்லாம் ஒரு கலைகள். அதனாலதான் இந்த குக்கிங் இருக்கு பார்த்தா சூதம்னு பேர், அது ரொம்ப பெரிய வித்தியை. இதுல யார் சார் எக்ஸ்பர்ட்னா நலன்னு நரசக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதுல எக்ஸ்பர்ட். விவகாரம் என்ன, அந்த எப்படி சமைக்கணும், நலபாக்கம் பீம பாக்கம்ங்கிற விவகாரம் வச்ச பீமன் என்ன, ஒரு வருஷம் தனியா விராட பருவத்துல இருந்தார் அவர்யா, அவ தனியா ஏகாந்தமா இருந்தார், அதனால அவர் சமைச்சாருங்கிறதுக்காக தவிர பீமன் என்ன ஓஹோன்னு சமைச்சா வரும் ஒன்னும் தெரியல. ஆனா எல்லாரையும் குத்தி கொண்டு வீட்டுக்காரர்களா, ஆனா நிஜமாக விவகாரம் என்ன நலன். அந்த நலச்சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணினார், இந்த எறும்பெல்லாம் ஒரு எறும்போட இன்னொரு எறும்ப பேசினா அது என்ன பேசுறது அந்த பாக்கையை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தான் பாத்தீங்களா. அதனால என்ன பிரயோஜனம் சொல்லாருங்க, அதுனா பிரயோஜனம் வந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாம மரத்தை பார்த்ததுமே இந்த மரத்துல எத்தனை இலை இருக்கு, எத்தனை துளிர் இருக்கு, எத்தனை பிஞ்சு இருக்கு, எத்தனை காய் இருக்கு, எத்தனை காய் வெள்ளி போயிருக்கு, எத்தனை ரகமான பழம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்க. அவருக்கு ஏழை நாட்டு சனி அது வந்தது கடைசி நாள் இல்லையோட போறது. அவர் வந்து தனஞ்சி சுயம்பரம் பண்ணிட்டார், ஒரு தரம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் நலன் தான் காணாம போனார். இந்த நலனை கண்டுபிடிக்கணும்னு அந்த அம்மா ஒரு பிளான் போட்டா. என்ன ஆச்சுன்னு, நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி போறேன், சுயம்பரம் தான் பண்ணியிருக்கா. சுயம்பரத்துக்கு எல்லா தேசத்து ராஜாக்களும் வரலாம், இதுல இப்படி பண்ணலாமா, அதுதான் என்ன கேட்கக்கூடாது, ஸ்ரீகரத்தை கேட்கணும். கதை எழுதினவர் அவர் நிறைய வர முழுக்க அங்கிருந்து வரா. இந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கா, நலனுக்கு இவர் நலன் தெரியாது, தேரோட்டியா இருக்க. அந்த தேரோட்டியை பிடிச்சிட்டு வர திடீர்னு இருந்தா போல அந்த ராஜா சிரிச்சார். இருந்தா போல இருந்து சிரிச்சிருந்தா நலம் ரெண்டு கையில இருக்க கடவுளத்தை திருப்பி கீழே போட்டான். எதுக்கு எதுக்கு சிரிச்சியில சொல்லு போனும். ராஜா வந்து இப்படி கேட்கலாமா தேரோட்டி கேட்டார். இல்ல பாருங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்னு. இல்ல சொல்லித்தான் நீங்க அப்படின்னு. என்ன அதுன்னு, இது சொன்ன தகராறு வரும்பா அப்படின்னு. இல்ல சொல்லுங்க அப்படின்னு. இது கே கே ராஜா எனக்கு சொல்லி கொடுத்த விஜய். இந்த கே கே ராஜாவுடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கைகேயனுடைய அப்பா, அவர் அவருக்கு இந்த விஜய் தெரிஞ்சதான். எறும்புகள்லாம் பேசினா அது என்னென்ன பேசுறதுன்னு கைகேயி கேட்கலாம். ஒரு நாளைக்கு என்னப்பா எதுக்காக நீங்க தெரிவிக்கிறேன்னு அது சொன்னா தலை வெளிச்சப்படுமாங்க, வெடிச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க. சொன்னார் விழுந்து போயிட்டு பிராணம் விட்டார். அப்படிப்பட்ட அவளுக்கு பிறந்தவளேன்னு ரெகுலர் ராமாயணம் அவளுக்கு. என்ன இந்த வித்தியை தெரிஞ்சின்றதார், இப்ப எனக்கு அந்த வித்தியை சொல்லிக் கொடுங்க. என்ன வித்யா கிரகணம், எது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பார்த்தா, அந்த வித்யா கிரகணம் அது விசேஷமாக சொன்னார். ஆனா நீங்க எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறீங்க, அப்பதான் நம்ம வித்தியாச வித்யா, நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். அப்ப சொல்ற ஒவ்வொரு மரத்திலையும் எத்தனை இலை இருக்கு, எத்தனை பிஞ்சு இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அது உங்களுக்கு சொல்றதுன்னா நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வித்தியை சொல்லிக் கொடுத்தாரு பார்த்தல, அதோட சனி பகவான் வந்து நமஸ்காரம் பண்ணி போயிட்டாராம். என்னன்னா, இந்த வித்தியை எனக்கு ரொம்ப வேண்டியதான வித்தியை, இதை நீங்க அறிஞ்சல் ஆகையால் உங்களை இனிமேல ஹிம்சப்படுத்த மாட்டேன். இந்த வாழ்க்கையில மறுபடியும் 27 வருஷம் நான் பணம் வரணுமோ இல்லையோ, அதுக்குள்ள காலமாயிட்டான்னு வச்சுப்போம் நமக்கு. கதை கேட்கியம் முழுக்க என்னடா, இப்படி எந்த வித்தியானது நமக்கு என்ன பலத்தை கொடுக்கறதுன்னு நமக்கு தெரியாது. எந்த வித்தியையும் நீங்க சாதாரணமாக எடை போடக்கூடாது, அப்படி விசேஷமாக அந்த வித்தியைகள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆகையால் இந்த சூத வித்யை சமையலுங்கிறது அதனாலையும் பகவான் அடையலாம். அதுக்கப்புறம் சிற்ப வித்யை, சிற்பம்னா வெறும் கல்லு தான், அந்த கல்ல உபயோகம் இல்லாத பாகத்தை செதுக்கி தர்றதால் அங்கிருந்து கிருஷ்ணன் ஏற்படுறார். வெறும் கல் ரோட்ல இருக்க அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த கல்லுக்குள்ள கிருஷ்ணனை கண்டார். அவர் என்ன பண்ணினார், அதுல எடுத்து செதுக்கிட்டே இருக்க, உபயோகம் இல்லாத பாகத்தை செதுக்கிட்டே இருக்க கிருஷ்ணன் ஆசானா அப்படியே இருந்தார். என்ன சுவாமி அதுக்குள்ள எப்படி கிருஷ்ணனை செதுக்கல, அவர் கிருஷ்ணனை மனசுல வச்சிருந்திருக்கார், கிருஷ்ணனை மறைச்சிருக்கக்கூடியதான பதார்த்தத்தை செதுக்கினாலும். அதே போல ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்திருக்கு, ஆத்மாவை நீக்கி விட்டேன்னா அனாத்மாவை நீக்கி விட்டேன்னா இருக்கிற ஆத்மா தெரியுது. கல்லுல தானே கிருஷ்ணன் இருக்க, தனியா வேற எங்கேயோ கொண்டு வந்தாங்க வச்ச இல்ல சுவாமி, அதே கல்லுல தான் இருக்க, ஆனா கிருஷ்ணாயதர பாகத்தை தெரிச்சாராம். இப்படி அந்த சிற்ப சாஸ்திரம் கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கண்ணை திறப்பா பாருந்தா, அந்த விக்கிரகத்துக்கு கண்ணை திறக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்ன ஆச்சுன்னு, அந்த கண்ணை திறக்கிறப்ப அந்த விக்கிரகமானது கண்ணாடியில எதிர வச்சு கண்ணாடிப்போம், நேர கண்ணை திறக்கப்பட்டாரு, கண்ணை நீங்க பார்க்கப்படாது, முன்னால கண்ணாடி வச்சுக்கணும், அப்புறம் அந்த கண்ணை திறக்கணும். அந்த கண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ஒளி வச்சு எடுத்தார், எடுத்ததுமே அந்த விக்கிரகமானது தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்க்கணுமா. அப்படி இந்த விவகாரங்கள்லாம் இந்த சிற்ப சாஸ்திரம் இருக்க ரொம்ப பெரிய சாஸ்திரம். சாதாரணமா எல்லோருக்கும் தெரியாது, ஏன்னா அழகா சிற்பி செக்கிட்டார். அது அவளுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே ஒவ்வொரு பாகத்தையும் செதுக்குவார். நம்ம நாட்டில் எந்த ஒரு கலையா இருந்தாலும் தெய்வ சம்பந்தமாகத்தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி சிற்பம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் சித்திரம் டிராயிங். இந்த டிராயிங்ங்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல உஷா பரிணயம்னு ஒரு அம்மா உஷான்னு, அந்த அம்மாக்கு சொப்னத்துல ஒருத்தர் அனிருத்தர்னு ஒருத்தர் காணப்பட்டாராம். காலமுறை இருந்து நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏதோ இப்ப தான் லவ் மேரேஜ்ங்கிறது, அந்த லவ் பாருங்க சொப்னத்தை யாரோ பார்த்தாரா, அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவா. என்ன பண்ணினா, உலகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரை வரையும் வரைஞ்சுட்டே வந்தாராம் அந்த அம்மா. கடைசியில என்ன தெரியாது, இந்த அனிருத்தனுடைய போட்டோ பார்த்ததுன்னா டக்கு இந்த ஆளுதான் யோக சக்தியினால கண்டு வந்து கொடுத்தா. அப்படி விவகாரமா இருக்கு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த சித்திரக்கலைன்னு ஒரு பார்த்த டிராயிங்கிறது அது ஒரு கலை, அந்த கலையினாலையும் பகவான் அடைய முடியும். அதுக்கப்புறம் மேல இது வரைக்கும் 29வதுல இருந்து 38வது வரைக்கும் இருக்கக்கூடியதான கலைகள், இது ஜென்ரல் நாலேஜா கொடுக்கக்கூடியதான கலைகள். அதுக்கப்புறம் காந்தர்வ சாஸ்திரம்னு ஒரு கலை. இந்த காந்தர்வ சாஸ்திரமானது நாலாக பிரிஞ்சிருக்கு நம்ம நாட்டுல. ஒன்னு வேணு, ரெண்டாவது வீணா, மூணாவது மிருதங்கம், நாலாவது தாளம். ஏன்னா இந்த நாளும் விசேஷமாக இருக்கு. இந்த தாளம்னு ஒண்ணு இருக்கு பத்தல, இதையும் மிருதங்கமும் இந்த ரெண்டும் சேர்ந்து நந்தீஸ்வரன் அதிபதி. அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, மிருதங்கம் நியாயமா இருக்க மிருது அங்க மிருதங்கம் மிருத்வங்கம்னு சொல்லணும். அது இருக்கக்கூடியதான தோல் இருக்கு பத்தல, அந்த தோலை மெல்லமா தொடணும். இந்த தவில் வாசிக்கிறதுக்கும் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தவில் வேணும்னா டமனமான அடிப்பான், அது எவ்வளவு சத்தம் இருந்தா அவ்வளவு நல்லது தவிலுக்கு. மிருதங்கிறதுக்கு வெறுமன தொடணும், அப்படி அந்த தொட்ட அதுல இருந்து வரக்கூடியதான ஒரு சப்தம் இருக்கே அது விசேஷம். இருந்தாலும் அது வந்து ஜீவத்தோடு கூடியிருந்தான் ஒரு சங்கீதம் வந்து பார்த்தேன் விவகாரமா இருந்தா. உயிர் இல்லாதான ஒரு தோல்ல இருந்து உயிர் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு நாதமானது உண்டாகிறது. அந்த நாதத்தை தான் நாத தனும் அதிசம் சங்கரம். நாதமே தனுவா இருக்கக்கூடியதான சரீரமா இருக்கக்கூடியதான சங்கரம் சங்கரம். அந்த சம்புல இருக்கக்கூடியதான மகாரம் இருக்க பத்தல, அதுல இருந்து நாதம் நாதாந்தம் சமனா உண்மனா இப்படியெல்லாம் விசேஷமா சொல்லப்பட்ட அந்த சங்கர சப்தத்துல அவ சைவ சித்தாந்தத்துல அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான நாத தனுவ சொல்லக்கூடியதான ஒரு சொரூபம் அது மிருதங்கத்தை காட்டுறதும். அதே போலயே நம்ம சரீரத்துக்குள்ள ஏற்படக்கூடியதான ஒரு நாதம் இருக்க பத்தல, அந்த நாதத்தை சொல்றது அந்த இதனால பிராஸ்ல பண்ணக்கூடியதான ஒரு தாளம். ஏதோ அரிதாளம் அட்டதாளம் ரூபகதாளம் இந்த தாளங்கள் போடுறல, அந்த தாளத்தை ஒரு டக்குன்னு அடிமா அடிச்சு விட்டு நிறுத்திவிடும். நிறுத்தின கூட அந்த சத்தமானது அப்படியே அலைகளா போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு பண்ணணும். அது இஷ்டாம ஜாதின் சம்பந்தம் வரப்படாது. அந்த தாளம் போடுறதுலயே ஒரு விசேஷம் இருக்கு. சாதாரணமா நம்ம நினைச்சிருக்கோம் நாயனம் உதண்டே இருக்கார் பக்கத்துல வந்து டிங் டிங்க தாளம் போடுறோம் ரொம்ப சுலபமான காரியம் நானும் பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்க அந்த நாசத்தினாலே போட்டுருவாங்க. கொஞ்சம் தப்பி போயிடுச்சுன்னா அதுக்கு எல்லாமே போயிடும். விவகாரத்துல என்ன அந்த தாளமானது அது மெட்டல்னால வரக்கூடியது. அதே போல இப்ப முன்னால சொன்னதான அந்த மிருதங்கமானது மிருத்வங்கமானது தோல்னால வரக்கூடியது. அந்த வீணைன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தா அந்த வீணையானது அந்த தந்திரி நாதத்தினால வரக்கூடியது, தந்திரியினால வரக்கூடியது. இந்த நரம்பு நாளிலும் சிறது பண்ணிட்டு இருப்பான். தந்திரியாக இருக்கட்டும் நரம்பு தான், இதனுடைய ஒரு சம்பந்தமும் இல்லாம கேவலமான வாயு சம்பந்தம் மட்டும் இருக்கக்கூடியது வேணு. வேணும்னு மூங்கிட்டு அந்த மூங்கில கையில வச்சிருந்து அகரவசா பாரு என்னமா பண்ணினாரு தெரியுமா இந்த கிருஷ்ண பரமாத்மா விவகாரம் அப்படி. ஆகிய காத்துனால வரக்கூடியதான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு, கையினால தொட்டு வேகக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சப்தத்தினால வரக்கூடியது, அதே போல மெட்டல்னால லோகத்தினால உத்தவமான ஒரு பதார்த்தம், அதுக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடியது தோல்னால வரக்கூடிய இப்படி சதுர்விதமாக காந்தர்வ சாஸ்திரம் இருக்கு. இந்த சதுர்விதமான காந்தர்வ சாஸ்திரமும் ஒரு கலை, அதுக்கப்புறம் வாய்ப்பாட்டு ஒரு கலை, நிருத்தியமானது ஒரு கலை, இந்திரஜாலமானது ஒரு கலை, அதுக்கப்புறம் தியூதம் சூதாட்டம், சூதாட்டமே ஒரு கலை. அது வேதத்துல வேற சொல்லியிருக்கு. இது விவகாரம் முழுக்க எதுனா பொய்யான சூதாட்டம் ஆடினத்தினால தப்பு. ராஜாக்களுக்கு சூதாட்டம் வேணும்னு சொல்லியிருக்கேன். ராஜசூரிய யாகம் பண்ணும் பொழுது அவளுக்கு உபசத் ஹோமம் பண்ற இன்னைக்கு ராத்திரி அவ தூங்கப்படாது. அவ தூங்கப்படாதுங்கிறதுக்காக அவளுக்காக தூங்காமல் இருக்கிறதுக்காக சில கதைகளை சொல்லியிருக்கு. அந்த கதைகளோட தியூத்தமும் சொல்லியிருக்கு. அந்த தியூத்தத்துல ஒரு விசேஷம் உண்டு. ஏன் இந்த தியூதத்தை பண்றது? கிருத தியூதம், துவாபர தியூதம், திரேதா தியூதம், கலி தியூதம்னு நாலு விதமான தியூதங்கள் இருக்கு. அதுக்குள்ள கிருத தியூதம் பண்ணினவங்க மற்ற தியூதங்கள்லாம் அதுக்குள்ள அந்தர்பாவம் ஆறுதுன்னு தத்துவங்கள்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி அது தியூதம். அதுக்கப்புறம் சௌரியம், திருட்டுத்தனம் ஒரு கதையா என்ன சார் நன்னதே இல்லையா? இல்ல, திருட்டுத்தனமும் நாட்டுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக பண்றது. இப்பதான் பயிர்ல காணாம போயிட்டுதான் பேப்பர்ல இது நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். இது வேணும்னு மரத்தை விட்டதுன்னு வச்சிருந்தேன் இப்ப இருக்கிறது. ஆனா விவகாரம் பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்க, இது சிலதெல்லாம் யாருக்கு தெரியப்படாதோ அதை எடுத்து மறைச்சு வச்சப்படுவார். அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டு இருந்தா இவைகள்லாம் இப்படி சௌரியம்னு. இத மிருச்ச கட்டிக்கம்னு ஒரு நாடகம், மிருச்சா கட்டிக்கம் இல்ல மிருத் சகட்டிக்கம் மண் வண்டி. அந்த நாடகத்துக்கு பேர் என்ன? மண் வண்டி. அதுல என்ன பண்ணுவான் ஒருத்தன், அது திருட்டு திருட போவான், அந்த கண்ணத்தை சவத்துல கண்ணம் போடணும் பாத்தீங்களா, அந்த கண்ணத்தை போட்டு உள்ள போவான். அவன் எப்படி போட்டிருக்கான், அது எப்படி போடணும்னு அவன் சொல்றான், அந்த ஓட்டக்குள்ள இவன் நுழைய முடியாதான், ஆனா நுழைஞ்சு போகணுமா அப்படி கண்ணத்தை முடியும். என்ன லோகத்துல யாரு கேட்டாலும் இந்த ஓட்டைக்குள்ள இவன் எப்படி சார் நுழைவான், நுழையவே முடியாது அப்படின்னு இவன் மேல சந்தேகப்பட மாட்டான். வேற இன்னொரு ஆளு புடிச்சுட்டு போயிடுவோம். இப்படி அழகாக என்னென்னமா பண்றது, திருட்டு தானே எப்படி பண்றதுன்னு அது ஒரு கவலை. அதுக்கு அந்த கலைக்கு யார் சார் அதிபதினர்? சுப்பிரமணிய சுவாமி அதிபதி. கலையில் நம்ம எந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லிட்டு இருக்கோமோ. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், நம்ம நாட்டுல எத்தனை தத்துவங்கள் இருக்குன்னு பார்க்க. நாம் எப்படி 36 தத்துவங்கள்னு சொல்றோமோ அது சுப்பிரமணிய பிரச்சனையில இவர்கள்லாம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு உபாசனா மார்க்கமும் கௌமாரம்னு தெரிஞ்சிருக்கு. தானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாஸ்தம் அதே போல சைவம் இப்படி இரு கலைகள்லாம் நம்ம சொல்றோமோ இல்லையா உபாசனா மார்க்கங்கள். அப்படி சண்மக ஸ்தாபனாச்சாரியான ஆச்சாரியர் இந்த கௌமாரத்தை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கார். இது காந்த புராணத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்க. அதுல இருந்து எடுத்துதான் அந்த சூத்திரக்கன் முச்சகட்டிக்கிற நாடகத்தை எழுதியிருக்க. அதுல ஒரிஜினல் அங்க இருக்கு. இத்தனையும் நமக்கு 64 கலைகள்ல சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் அதிருஷ்டியத்துவம் கண்கட்டு வித்தியை. கண் எதிர்க்கவே நடந்துட்டு இருக்கும், ஆனா நீங்க பார்க்க முடியாது. அங்கேயே இருக்கான் அந்த மெஜிசியன். என்ன பண்றான்? திடீர்னு நடுவுல நின்று ஒரு தாம்பு கையில மேல போடுறான் சார். தாம்பு கையில மேல போட்ட டியூப் மாதிரி அப்படியே நிக்கிறது. அதை பிடிச்சிருந்து மேல ஏறலாம். ஏறிவிட்டு அங்க மேல இருக்கக்கூடிய நான் அறக்க நான் சொல்றான். அவனுடைய கை காலெல்லாம் கீழே விழுறது. விழுந்த பிறகு என்ன, இவன் அங்கே அவனை கொண்டு விட்டு அங்கிருந்து கீழே கொதிக்கிற மாதிரி தோன்றது. எங்க இருக்கேன்? உங்க பக்கத்திலேயே தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுத்துருக்கான். என்ன சார் நார், அவன் மேலையும் ஏறல, யாரையும் கொல்லல, எல்லாம் கண்கட்டு வச்சு விவகாரம் என்னதான் கீழே இருக்கிறவங்க தான் நிஜம். இது ஆச்சாரியால் மாண்டோக்கியோபனிட பாக்கியத்துல இதை வீச்ச. இப்படிப்பட்டதான விஜயங்களும் நம்ம நாட்டுல இருக்கு. இதுதான் விசேஷமாக நம்ம சொல்லக்கூடியதான வாதம் அப்படின்னு. அது அதிருப்தியத்துவம் இது. அதுக்கப்புறம் தாது பதிஞ்சா, அதுக்கப்புறம் ரத்ன பதிஞ்சா ரத்னங்கள். இது எப்படிப்பட்டதான ரத்னம், நிஜமான ரத்னமா, அது வேலை மிகுந்ததான ரத்னமா அப்படின்னு டைமண்ட் டெஸ்டிங் இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் ரசவாதங்கள், ரசவாதம். ரசவாதம்னு சொன்னா இந்த மெர்க்குரியை வச்சுட்டு சாதாரணமாக இரும்பு தகடு இருக்கு பத்தல, இந்த இரும்பு தகடை தங்கமா ஆக்கிவிடுவான். சார் விஷயம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார், என்ன தங்க இருக்கிற வேலை வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி விடலாமே. ரசவாதம் இருந்தது நம்ம நாட்டுல. இப்ப அது தெரியலையே தவிர ரசவாதம் சைவ சித்தாந்தங்கள் சிவனடியார்கள் எல்லோருமே ரசவாதத்தை பிராக்டிஸ்ன்றதா. ஏன்னா சாதாரணமா இருக்கக்கூடியதான ஒரு தகுத தங்கமாக்கி அதுல அப்படிப்பட்டதான மாத்தின தகுதல சிவனை தியானம் பண்ணினேல, ஏன்னா சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும்னு சைவ சித்தாந்தம் தொடரும். அப்படி சிவனடியார்கள் எல்லோருமே ரசவாதத்துல இருந்தா அப்படிப்பட்டதான ரசவாதம். அதுக்கப்புறம் சாந்தி வசியம் ஆகர்ஷணம் வித்வேஷணம் உச்சாட்டனம் மாரணம் எனக்கூடிய இந்த ஆறும் மேல இருக்கக்கூடியதான மந்திரவாதங்கள், மந்திரத்தினால செய்யக்கூடியதான செயல்கள். அதுக்கப்புறம் ஸ்தம்பன பிரக்கிரிய, கதி ஸ்தம்பனம். ஒரு மனுஷன் போயிட்டே இருக்கா, நின்றுன்னு நின்றுடும். யானையா இருக்கட்டும் சிம்மமா இருக்கட்டும் அப்படின்னா நின்று போயிடும். அப்படிப்பட்டதான கதி ஸ்தம்பனம். அதுக்கப்புறம் ஜலஸ்தம்பனம், ஜலமானது அப்படியே நின்று அசையாம கங்கா நதி வேகமா ஓடிட்டு இருக்க, நிறுத்தியும் அப்படியே நின்று போயிடும். ஐஸ் கட்டி நின்னா போல நிக்கணும், அது ஜலஸ்தம்பரம். அதுக்கப்புறம் விருஷ்டி ஸ்தம்பரம், மழை கொட்டோ கொட்டோ கொட்டுறது சமுத்திரங்க சத்வாஹா. எதிர்வேதத்துல ஒரு மந்திரம் இருக்க, இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா கொட்டுற மழையை வந்து ரெண்டு கணத்துல நின்று போயிடும். அதே வழியே சமுத்திரம் நட்சத்திரங்கிற ஒரு அணுவாக்கத்தை சொல்லி முடித்தது ஆகத்த அப்படின்னு சொன்னா மறுபடியும் மழை வந்துடும். இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தா பிரகிருதியை தன் வசமா வச்சுட்டு இருந்தா மகான்கள் இருந்துருக்கா. இதுவும் 64 கலைகள்ல உண்டு. இந்த கலைகளானது எதிர்வேதத்துல சொல்லியிருக்கு. விசேஷமா அக்னி ஸ்தம்பனம், ஆயுத ஸ்தம்பனம், ஆயுதம் மேல போட்டா அந்த ஆயுதம் நம்மளை வந்து கிட்ட வரவிடாம நிறுத்தக்கூடியதான ஒரு ஸ்தம்பனம். விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். வசிஷ்டர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரருடைய 60,000 சைன்யங்களோட சேர்ந்து எங்க அத்தை சாப்பிட்டு போகணுங்கிற அவர்கிட்ட என்ன இருக்கு. விஸ்வாமித்திரர் பார்த்தா, இந்த நாட்டுக்கு ராஜா நான் ஒண்டிய வரல, இத்தனை பேரோட நான் வந்திருக்கேனப்பா, நீங்க இன்னைக்கு ஆகாரம் போடுறதுன்னு நடக்காத காரியம் இல்லை, இல்ல நீங்க சாப்பிட்டுதான் போகணும், ஆத்தியானிக்கம் பண்ணிட்டு வாங்கோங்கிற ஆத்துவாத்திய என்ன பண்றது ஒன்னும் சொல்ல முடியல. சரியும் ஆத்தியானம் பண்ண விஸ்வாமித்தர் வந்திருக்காரு. அத்தனை சைன்யங்களுக்கு யானை குதிரை அத்தனை பேருக்கும் சேர்ந்து எலை போட்டிருக்க சார் ஆசிரமத்துல. என்னன்னா அவளுக்கு எதது பிடிக்குமோ அவ்வளவு அழகான அந்தந்த பதார்த்தம், ஒருத்தருக்கு சக்கர பொங்கல், ஒருத்தருக்கு அக்கார ஒழிச்சல், ஒருத்தருக்கு வடை, ஒருத்தருக்கு என்னமா என்ன என்னமா அப்படி வந்துருக்குன்னு, யாருக்கு எது பிடிக்குமோ அது போடுறது, இவ்வளவு அழகா போட்டிருக்கேன். கடைசியில் விஸ்வாமித்தர் பார்த்த எங்க இருந்து வந்ததுன்னு அந்த கொட்டாயில பின்புறத்துல பாருங்க, நந்தினின்னு ஒரு பசுமாடு இருக்கு, அதனுடைய அனுகிரகத்தினால கிடைச்சது. இவருக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, அது ராஜாங்கத்துல இருந்து அரசாங்கத்துல இருந்தா எல்லோருக்கும் போடலாமோ இல்லையோ அதை கொடுங்கன்னு அழைச்சினார். நான் என்னால கொடுக்க முடியாது, என் சொத்து இல்லைன்னு அவர். என்ன சொத்துன்னு என்ன தான், அது எனதாக இருக்குன்னா அப்பதான் கொடுக்க முடியும், இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. சொஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம்னா தானம், ஓனர்ஷிப் ரைட்ஸ் நமக்கு, நம்ம ஓன் பண்ணினா அது இந்த தர கொடுக்கலாம், யாரோ வருது யாரோ கொடுக்க முடியுமா, எனது இல்லை பாருன்னு சொன்னார். கேட்கல பிடிச்சுன்னு போய் இழுத்து போனார். அந்த நந்தினி சரீரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சைன்யங்கள் வந்து விஸ்வாமித்திரன் அடிச்சு விரட்டிடுச்சு. கோபம் வந்துருக்கு விஸ்வாமித்திரருக்கு. ஹிமாலயத்துக்கு போனார், 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார், பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார். என்ன கேட்கிறோம்னா, வருஷத்தை ஜெயிக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதோ, திவ்யாஸ்திரங்களை கொடுங்கன்னு பரமேஸ்வரன் சரின்னு கொடுத்தார். பாசுபதாஸ்திரத்தை உட்பட ஓம் ஸ்லீம் பசுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கல மந்திரத்துல, அந்த மந்திரத்தை உட்பட எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னு, விஸ்வாமித்திரர் வசிஷ்டரோட ஒன்று சண்டை போடுறார். சண்டை போடும்பொழுது வசிஷ்டர் ஒண்ணுமே பண்ணல, தான் தபஸ் பண்ணிட்டு இருந்த பிரம்ம தண்டத்தை முன்னாடி நிறுத்தினார். இது மேல போங்கோ சித்தம் போடணும்னு இவர் பாட்டுக்கு எந்த அஸ்திரம் போட்டாலும் அந்த பிரம்ம தண்டம் வரைக்கும் வந்து கீழே விழுது சார். என்ன மேக்னட் வச்சிருக்காரோ என்னமோ தெரியல, சஸ்திர அஸ்திராதிகள்லாம் வந்து நிக்கிறது அவர் பாட்டுக்கு ஆனந்தமா காயத்ரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். என்ன இன்னைக்கு பண்ணணும்னு விவகாரம் ஒழுக்க, இவன் சண்டை போடுற வரைக்கும் 10,000 காயத்ரி ஆயிடுது, அவருக்கு எல்லா அஸ்திரங்களும் ஆயிடுது விஸ்வாமித்திரருக்கு. என்ன ஆச்சுன்னார், என்ன பண்ணி அஸ்திர ஸ்தம்பரம்னு எந்த அஸ்திரம் போட்டாலும் நீங்க நின்று போயிடும், அதுக்கப்புறம் அது வந்து என்ன அடிச்சா தானே எனக்கு வலிக்கிறது, நான் பாட்டுக்கு என்ன மீதி ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லை பாருங்க, மீதி பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டேன், நீங்க அஸ்திரம் போட்டுட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு ஆனந்தமா ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நமக்கு ஜபம் பண்றதுக்கு யாராவது சகாயம் பண்ணினா தேவையில்லை, விவகாரம் முழுக்க இப்படி அஸ்திர ஸ்தம்பனம் இருக்குது. அதுக்கப்புறம் வாக் ஸ்தம்பனம், ஒரு மனுஷன் ரொம்ப கத்திட்டு என்னவோ வச்சுட்டே இருந்தானா சரி நின்று போயிடும், அதுக்கப்புறம் அவனால பேச முடியாது. அப்படியெல்லாம் வாக் ஸ்தம்பனம் இருந்தது. ரேத ஸ்தம்பனம், இந்த மனுஷனுக்கு ரேதத்து வராமல் வெளியில வராமல் சன்னியாசியாக ஊர்த்வ ரேதஸ்தராக இருக்கக்கூடியதான் ரேத ஸ்தம்பனம். இப்படி 64 ஸ்தம்பனங்கள், 64 கலைகள், இந்த 64 கலைகள்னாலேயே அம்பாட அடையக்கூடியதான திவ்யமான ஒரு சரித்திரம் அதை இன்னைக்கு பார்த்தோம். சதுர்சஷ்டி கலாமயே இப்படி தத் பிரசுதா. அதுக்கப்புறம் கலாசப்தா தந்திர பரோவா, இதுவரைக்கும் நான் இப்படி சொன்னேன், கலான்னு சொன்னா தந்திரங்கள்னு அர்த்தம், 64 தந்திரங்கள் இருக்கா, அந்த 64 தந்திரங்களையும் இப்ப சொல்லி இருக்க. இது மகாமாயா சாம்பரம் அயோகினி ஜால சாம்பரம் தத்துவ சாம்பரகம் செய்வ அபயம் அஷ்டகம் ஏவசா பகுரூப அஷ்டகம் செய்வ யாமல அஷ்டகம் ஏவசா சந்திரஜானம் வாமன பாசு மகாசம்மோகமேவச அப்படின்னு நித்யாசோடத்துக்கான நவம் எனக்கூடியதான வாமகேஸ்வர தந்திரத்துல முதல் அத்தியாயத்துல 14-22 ஸ்லோகங்கள் வரைக்கும் 64 தந்திரங்களை விஸ்தாரமாக தெரிவிக்க. அதுல விசேஷமாக பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மகேஸ்வரி சாமுண்டா சிவதூதி எனக்கூடியதான 8 தேவதைகள், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் தனித்தனியாக ஒரு தந்திரம், அதே போல யாமல தந்திரங்கள், பிரம்ம யாமலம், விஷ்ணு யாமலம், ருத்ர யாமலம், லக்ஷ்மி யாமலம், உமா யாமலம், கந்த யாமலம், கணேச யாமலம், ஜெயதிரத யாமலம், அப்படி 8 யாமலங்கள். அந்த ருத்ர யாமல தந்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான தந்திரங்கள். இப்ப நாம சொல்லக்கூடியதான இத்தனை தந்திரங்களும் அம்பாளுடைய உபாசனை முழுக்க அந்த ருத்ரயாமலாதி தந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான உபாசனங்கள். ததபி தானியபி சதுஷ்டி வானகேஸ்வரி தந்திரே கணித்தானி. இவர்கள நாம வானகேஸ்வரி தந்திரம் நித்யாட்டோழிக்கு காரணங்கிற கிரந்தத்துல நான் பிரித்து காட்டிருக்கேன். தானி சேதுபந்தே அஸ்மாதிகி விவருத்தானி. சேதுபந்தம் எனக்கூடியதான வியாக்கியானம் அதுக்கு நான் எழுதியிருக்கேன், அதுல விசாரமா இருக்கேன். தட்டீக்காயாம் அஸ்மாதி விவேக ஈஸ்வரே, அதனுடைய வியாக்கியானத்தை நான் இனிமேல எழுத போறேன் அப்படின்னு சைட் பை சைடு எழுதியிருக்கேன். இந்த நாம எழுதுறப்ப இன்னும் அது எழுதல, ஆனா கடைசி கிருந்தா வந்தாதான் தன்மையே தத் பிரதானா என்னன்னு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சதுர்த்தந்திரை சகல மதிசந்தாய புவனம் சித்தி பிரதம பரதந்திரை பசுபதி புனஸ்வன் நிர்பந்தா அகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் சிதிதரமவாதீதரவிதம் அப்படின்னு விசேஷமாக இந்த 64 தந்திரங்களையும் ஒரு தந்திரம் இன்னொரு தந்திரத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு தந்திரத்துல தீபினி மந்திரம் சொல்றது, ஒரு தந்திரத்துல வேற ஒரு மந்திரம் சொல்றது, ஒரு தந்திரத்துல ஒரு அம்சம் தான் சொல்றது, எல்லாமே ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. என்ன பண்றது, பிராண மந்திரம் ஒரு தந்திரத்துல சொல்லியிருக்கு ஒவ்வொன்றுக்கும். அங்க பிரத்யங்க உபாங்க மந்திரங்களே ஒரு இடத்துல சொல்ல வேண்டாமா, சொல்ல மாட்டேங்கிறது தந்திரம், என்ன பண்றது. அதனால அம்பாளுக்கு கோபம் வந்துருக்கான். பரமேஸ்வரனை பார்த்து சொப்புனஸ்தன்னிர்பந்தாது, ஏ பரமேஸ்வர அம்மா உன்னுடைய நிர்பந்தத்துல அகில புருஷார்த்த கடனா எல்லா புருஷார்த்தங்களும் கிடைக்கக்கூடியதான ஒரு தந்திரம் நீங்க எழுதணும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு கட்டளையிட்டு இருக்க பிரார்த்தனை பண்ணின்னு சொல்லுங்களேன். பிரார்த்தனை பண்ணி எழுதினாலும் சுதந்திரம் தே தந்திரம், சுதந்திரமான ஒரு தந்திரம், அதுக்குதான் காதி மதம்னு பேரு. அந்த விசேஷமாக ஒரு தந்திரம் தந்திர ராஜ தந்திரம்னு பேர் இருக்கு. இப்படி தந்திர ராஜ தந்திரம் காதிநதம் சுதந்திர தந்திரம் எனக்கூடியதான இந்த தந்திரத்தை அவர் எழுதினம் பூலோகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தேடமா. அப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு தந்திரங்களை எடுத்து கொடுத்ததான விசேஷமான அம்பாள் சுரபம் சதுஷ்டி கலாமயி. அதற்கு பிறகு மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா அப்படின்னு மேல 576 கோடி யோகினி தேவதைகள் வரப்போறது. அத்தனை தேவதைகளையும் அம்பாள பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, அம்பாளை செவிச்சுட்டு இருக்காங்க. அம்பாளுடைய சைன்யம் எவ்வளவு இருக்க 576 கோர்ஸ். இது வரைக்கும் முக்கியமான தேவதைகள், அவளுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான அங்க பிரத்யங்க தேவதைகள்லாம் இருக்கா. இத்தனை பேரு பேரு சொல்ல போறோம், நன்னா இருக்கு சார். நாங்க கிளாஸுக்கு வரலாதீங்க, அத்தனை பேர் பேரும் சொல்ல போறார். பாஸ்கர் ராயர் அழகான ஒரு சொரூபம். இது சாதாரணமாக இங்கே கிடைக்காதான குங்குமானந்த சுவாமின்னு ஒருத்தர் காசியில இருந்த அவர். அவருக்கு ஒரு விசேஷம், எப்படி அம்பாள உபாசனம் பண்ணினார்னா விபூதியை எடுத்து நெத்தியில வைப்பாரா முழுக்க குங்குமம் ஆயிடும், உடம்புல வச்சா குங்குமம் ஆயிடும். அம்பாளுடைய ஒரு சொரூபம், அதனால அவருக்கு குங்குமானந்தர்னே பேர். அப்படி விசேஷமாக அந்த குங்குமானந்தர் அவர் மகாயாகத்தை பண்ண தொடங்கினா கங்கை கங்கை கரையில எல்லாரும் அங்க இருக்கிறவாள்லாம் அங்க இருக்கிற பாஸ்கர் ராயரை கூப்பிட பாஸ்கர் ராயர் அங்கே போக. அதுக்கப்புறம் அங்க சில பேர் வந்து பாஸ்கர் ராயருக்கு என்ன தெரியும், இவர் தட்சிண தேசத்திலிருந்து வந்தவர், இவர் என்ன உபாசகர், இவர் ஒண்ணும் கிடையாது, என்ன ஏதோ யஜ்யாகங்கள் பண்ணிட்டு இருக்கிறவர் தானே அப்படின்னு இவர் அவகேளனம் பண்ண இவர் ஒன்றும் சொல்லல. அதுக்கப்புறம் அந்த குங்குமானந்தநாதர் வந்து இப்படி கேட்டார், இவர் தான் சொல்றாளேங்கிற பொழுது யாரோ ஒருத்தர் கேட்டாரா மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான் இல்லை அது என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் விஸ்தாரமாக சொல்ல போறார். இப்படி அழகா இருக்கக்கூடியதான் அது திவ்யமான ஒரு சரித்திரம். இதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் மகாதேவா.